நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமணி கருவை கரூரார் சுந்தரானந்தர் கூடல் சுவானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிலம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிலம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பாபாஜி ஓம் ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். வழமை போல மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்று வழமை போல பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரையில் கண்களை மூடிக்கொண்டிருந்து உள்வாங்குங்கள். பல அரிய தகவல்கள் இன்று கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 16, 17, 18, 19. சுவாமி பிரணவந்தர் கிரியா குருவின் முக்கிய சீடர்களுள் ஒருவர். அவரால் பெரம்பொருளோடு இணைய முடிந்தது. குருநாதர் அருளால் உலகம் தழுவிய பார்வை அவருக்கு கிடைத்தது. பல இடங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட உடல்களில் ஒரே சமயத்தில் உலாவும் யோக சக்தியை பெற்றார் அவர். இறுதியில் உரிய நேரத்தில் இரண்டாவது கிரியையின் மூலம் உடலை நீத்து சிறிது காலம் பேரின்பம் அனுபவித்து மறுபடியும் உடல் எடுத்தார். பிறந்து சில ஆண்டுகள் கழிந்த பின்னர் முன்னர் கிரியா பாபாஜியின் அமுதக்குழுவில் சேர்ந்தார். கிறிஸ்துவை போன்ற லாகிரி வாழ்க்கையின் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. தமது சீடர் யுக்தேஸ்வரரை தம் பணியை தொடருமாறு அவர் பணித்தார். மேலை நாட்டில் கிரிய யோகத்தை பரப்ப அடிப்படைகளை தயார் செய்யும்படி கூறினார். 1894 ஜனவரியில் பிரயாகை கும்பமேளாவில் யுக்தேஸ்வரர் தரம் குறைந்த சாதுக்களை கண்டு மனம் வருந்தினார். அப்போது ஒளி பொருந்திய கண்களோடு சீடர்கள் சூழ ஒரு வினோதமான ஒரு புனிதர் தோன்றி அவரை தழுவிக்கொண்டார். அந்த அருளாளர் பாபாஜியே. அவர் தம்மை இன்னார் என்று அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு நாள் யுக்தேஸ்வரர் துறவியாவார் என்று குறிப்பாக புலப்படுத்தினார் பாபாஜி. சில ஆண்டுகள் கழித்து அது உண்மையாயிற்று. சாதுக்களை குறை சொல்வதைக் காட்டிலும் அன்னப்பறவையைப் போல அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பாபாஜி. அப்போது உரையாடல் மிக பழைய பிரச்சனையாகிய அருளியல் நோக்கில் திரும்பிற்று. அது கிழக்கு மேற்கு முரண்பாடு என்று அறியப்படுகின்றது. கிரியா யோகத்தின் மூலம் கிழக்கும் மேற்கும் ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்ச்சி பொங்க பேசினார் பாபாஜி. மேலை நாடுகளுக்கு தாம் ஒரு சீடரை அனுப்புவதாகவும் அவர் இந்து கிறிஸ்தவர் சாஸ்திரங்களை இடையே உள்ள அடிப்படை ஒற்றுமையை விளக்கி ஒரு நூல் எழுத பணிப்பதாகவும் உறுதியளித்தார். லாகிரியிடம் கூறிக்கொண்டு விடைபெற்றார் பாபாஜி. இந்த முக்கிய கட்டம் முடிவடைந்தது. கிரியா இயக்கத்தின் வரலாற்றில் இது முக்கிய நாள். அன்றுதான் பாபாஜியின் உபதேசத்தை உலகம் முழுக்க பரப்ப திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த நாள் யுக்தேஸ்வரர் காசிக்கு பறந்தார். லாகிரியின் வாழ்க்கை சக்தி மிகவும் குறைந்து விட்டது. அது முடியப் போகின்றது என்பதை தம் குருவிடம் கூறினார். இதை கேட்டதும் அந்த யோகி லாகிரி எல்லா தொடர்புகளையும் அறுத்து கொண்டு சிலை போல நின்றார். மரணம் போன்ற மௌனம் 3 மணி நேரம் நிலவியது. லாகிரி மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றார். அவரது இறுதி வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் தமது மூச்சுக்காற்று நிற்கும் தருவாயை அடைந்தார். இதற்கிடையில் கும்பமேளா சாது பாபாவே என்று தன் குருவிடமிருந்து அந்த ஆச்சரிய செய்தியை அறிந்தார் யுக்தீஸ்வரர். சிரம்பூர் வீட்டுக்கு அவர் ஓடிச் சென்று வேதத்தையும் விவிலியத்தையும் ஒப்பிட்டு புனித அறிவியல் என்ற வடமொழி நூலை எழுதத் தொடங்கினார். நூலை எழுதி முடித்துவிட்டு கங்கையில் குளிக்கச் சென்றார். ஏதோ ஒன்று காத்து கொண்டு உடன் வந்து எங்கும் ஒரே மௌனம். ஆற்றங்கரையில் உள்ள ஓர் ஆலமரத்தின் கீழ் பாபாவும் அவரது சீடர்களும் அமர்ந்திருப்பதைக் கண்டார். பாபாவின் காலில் விழுந்து வணங்கினார். சிரம்பூர் ஆச்சிரமத்திற்கு வர வேண்டிய போது பாபாஜி புன்னகையோடு மறந்து விட்டார். வீட்டுக்கு சென்று சில இனிப்புகளை எடுத்துக்கொண்டு வந்து பாபாஜிக்கும் அவரை சார்ந்தவருக்கும் கொடுப்பதற்காக தேடினார். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டனர். சில மாதம் கழித்து காசியில் லாகிரி மகாஷயரின் அருகே பாபாஜி சூரிய ஒளிக்கு பின் மறைந்து நின்றதை கவனிக்க தவறிவிட்டார் யுக்தேஸ்வரர். பாபாஜி அவர் நெற்றியை தட்டினார். யுக்தேஸ்வரர் தம் முன்னே என்றும் இளமையான பரமகுருவை கண்டார். முதலில் அவர் திருவடியில் விழுந்து வணங்கவில்லை. ஆனால் அவர் கொடுத்த விளக்கம் யுக்தீஸ்வரகிரிஜிக்கு திருப்தி அளித்தது. உடனே பாபாவின் காலை தொட்டு வணங்கினார். அந்த சத்குரு அவர் தோளை அன்புடன் தட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சீக்கிரமே 1895 ஒரு குறிப்பிட்ட நாளில் லாகிரி உடலை நீத்தார். கிரியா இயக்கத்தின் முழு பொறுப்பையும் சுவாமி யுக்தீஸ்வரரே ஏற்க வேண்டியிருந்தது. பல ஆண்டுகள் காத்திருந்த பிறகு அவர் தமது முதன்மை சீடராம் பரமஹம்ச யோகானந்த கிரிஜிக்கு பயிற்சி அளிக்க கிடைத்த வாய்ப்பிற்காக மிகவும் மகிழ்ந்தார். யோகானந்தர் ஒரு பல்கலைக்கழக பட்டம் பெற்ற பிற அதிசய முறையில் உதவி செய்தார் யுக்தீஸ்வரர். இதனால் எதிர்காலத்தில் யோகானந்தர் மேல நாடுகளில் தமது பணியை ஆற்ற தகுதி படுத்திக் கொள்ள முடிந்தது. பல ஆண்டுகள் குருகுல வாசமும் சாதனையும் புரிந்த யோகானந்தர் பிரபஞ்ச யோக பள்ளி தொடங்கினார். அங்கு தெய்வீக மன தூய வளர்ச்சி சேர்ந்த யோகதம் என்ற அமைப்பை போதித்தார். இதற்கிடையில் சுவாமி யுக்தீஸ்வரர் பல சாது சபை மையங்களை நிறுவி கிரியை ஒளி அணையாமல் விளங்க உழைத்தார். அமெரிக்கா நாட்டு சமய சுதந்திரவாதிகள் 1920 பாஸ்டனில் நடத்திய மகாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொள்ள யோகானந்தர் ஒப்புக்கொண்டார். ஓர் தெய்வீக ஒளி அவருக்கு வழிகாட்டியது. குருவின் அனுமதி பெற்று தந்தையின் நிதி உதவியோடு மகாநாட்டில் கலந்து கொள்ள புறப்பட்டார் யோகானந்தர். புறப்படும் சமயத்தில் பல மணி நேரம் தெய்வீகத்தின் அனுமதி பெற வேண்டி உறுதியாக பிரார்த்தித்தார். மேல நாட்டு பொருளியல் அவரை பாதிக்கக்கூடாது. அப்போது அவர் வீட்டுக்கதவை யாரோ தட்டினார்கள். அது கிரியா மூலகுரு பாபாஜியே ஆகும். நமது தெய்வீக தந்தை உங்கள் பிரார்த்தனையை கேட்டுவிட்டார். அவர் என்னை உங்களுக்கு சொல்லுமாறு ஆணையிடுகின்றார். குருவின் ஆணையை ஏற்று அமெரிக்கா செல்லவும் பயப்பட வேண்டாம். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று உறுதியளித்தார். கீழே விழுந்து வணங்கிய யோகானந்தரை கைகளால் தூக்கி அவருடைய வாழ்க்கையை பற்றியும் கிரியை பணியை பற்றி எதிர்காலம் பற்றியும் பேசினார். யோகானந்தர் உணர்ச்சி வசப்பட்டு பாபாஜியை பின்பற்ற திரும்ப திரும்ப முயன்றார். ஆனால் பாபாஜி மறைந்து விட்டார். அவரை ஆசீர்வதித்து விட்டு சென்றார் பாபாஜி. மகிழ்ச்சியோடு பரமஹம்ச யோகானந்தகிரி ஆகஸ்ட் மாதம் முதல் கிரியா மார்க்க தூதுவராக இந்தியாவில் இருந்து புறப்பட்டார். சமய அறிவியல் மகா நாட்டிற்கு பேசிய பிறகு மிக எளிமையான சூழலில் கிரியை மாளிகையை கட்ட பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்தார். அவருடைய கடுமையான உழைப்பின் பயனாக இன்று உலகம் முழுவதும் 90 கிளைகள் உள்ளன. அமெரிக்காவில் மாத்திரம் 26, கனடாவில் 3, கியூபா ஹவாய் நாட்டில் முறையே 1, தென் அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் 8, மெக்சிகோவில் 6, பிலிப்பீன்ஸ் நாட்டில் 2, இந்தியாவில் 22, ஐரோப்பியாவில் 16, பிரிட்டிஷ் குழுவில் 4, உலகம் மையம் வாஷிங்டன் மலை மீது 388 சாம்பிரப்பல் அவென்யூவில் அமைந்திருக்கின்றது. லாஸ் ஆஞ்சலஸ் 65 கலிபோர்னியா என்ற இடத்தில் 90 கிளைகள் உள்ள அங்கிருந்து தன்னை உணர்தல் என்ற பத்திரிகை வெளிவருகின்றது. கிழக்கு தலைமையகம் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரத்தில் யோகதா சத்சங்கம் என்ற பெயரை கொண்டு வணங்குகின்றது. அது மாணவர்களுக்கு மாதம் 2 யோகதா பாடல்களை விநியோகித்து வருகின்றது. 3000 பேருக்கு மேல் இந்த மார்க்கத்தில் தீட்சை பெற்றிருக்கின்றார்கள். 1935 யுக்தேஸ்வரகிரிஜி அக அழைப்பிற்கு இணங்க யோகானந்தர் பல நாடுகளின் வழியாக இந்தியா திரும்பினார். யோகதா மறையை பரப்புவதற்காக இந்தியா முழுமையையும் அவர் பயணித்தார். தம்முடைய முக்கியமான நூலான ஒரு யோகியின் சுயசரிதை என்ற நூலுக்கான செய்தி திரட்டப்பட்டது. அவர் இந்தியாவில் பல இடங்களுக்கு சென்று வந்தார். மகாத்மா காந்தி அவருடைய சீடரானார். யோகானந்தர் பாபாஜியை மறுபடியும் சந்திக்க ஆர்வம் கொண்டார். ஆனால் பாபாஜியோ கேசபலானந்தர் மூலம் அவர் இமயமலையில் அலைந்து கொண்டிருந்த போது தாம் அவரை பின்னர் சிறிது காலம் கழித்து சந்திப்பதாக சொல்லி அனுப்பினார். 1936 மார்ச் மாதம் 9 நாள் சுவாமி யுக்தீஸ்வரகிரிஜி தமது 81 வயதில் மறைந்தார். கிரியா இயக்கத்தின் தலைமை பொறுப்பை பரமஹம்சர் யோகானந்தரிடம் தந்துவிட்டு மறைந்தார். யுக்தீஸ்வரர் கரணிய உலகத்தில் தம் பணியை தொடர்ந்தார். 1936 இறுதியில் யோகானந்தர் மீண்டும் அமெரிக்கா திரும்பி சுமார் 10 கிரியை மார்க்கத்தை பரப்பும் பணியில் அயராது உழைத்தார். 1952 இறுதியில் அவர் இந்தியா திரும்புவார் என்ற பேச்சு எழுந்தது. ஆனால் 1952 முதற் பகுதியில் யோகானந்தர் பல மாதங்கள் தனிமையில் சாதனை பழகியதால் கிரியா இயக்கம் எதிர்பாராதவாறு தேக்க நிலை அடைந்தது. அமெரிக்காவில் இந்திய தூதுவர் கொடுத்த வரவேற்பில் பங்கேற்று தனிமையிலிருந்து வெளிவந்தார் யோகானந்தர். ஆனால் அவர் திடீரென்று இறந்து போனார். 20 ஆகியும் அவரது தூள உடம்பு எந்த மாற்றமும் அடையவில்லை. அமெரிக்காவில் இது ஒரு பெரிய ஆச்சரியமாக பேசப்பட்டது. அவர் அரவிந்தர் பெனாடேட் ஆகியோர் வரிசையைச் சேர்ந்தவர். இந்த இழப்பை ஈடுகட்ட பாபாஜி ஒரு அனுபவம் வாய்ந்த புறக்கணிக்கப்பட்ட பத்திரியாளரை மகாஷேயர் மகாரிஷி ஆக்க தீர்மானித்தார். முடியாது என்ற சொல்லே அவர் அகராதியில் கிடையாது. ஆர்வம் மிக்க இந்த செய்தி ஆன்மீகவாதிகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சிந்தனைக்குரிய விருந்தாக அமையும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று நான் 16, 17, 18, 19, 20 பக்கங்களை படித்தேன். பல அற்புதமான கிரியா யோகத்தின் 3வது யோகமாகிய கிரியா ஹத யோகாவின் சரிதை கேட்டீர்கள். லாகிரி மகேஸ்வரரை தொடங்கி யுக்தீஸ்வர கிரிஜிக்கு சென்று யோகானந்தருக்கு சென்று இறுதியில் யோகானந்தர் உயிர் நிற்கின்றார். இறுதி பகுதியில் சொல்லப்படுகின்றது. அவருடைய 4வது மார்க்கம் தொடங்கப் போகின்றது நீலகண்டன் என்ற பத்திரிகையாளரால் என்று இதுவரை தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த வாசிப்பில் ஜோகியார் நீலகண்டனின் கதைகள் தொடங்குகின்றன. ஆகவே நாங்கள் இதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்வோம். உங்களுக்கு கிரியா யோகத்தின் ஒரு 3வது நிலையான கதை யோகத்தின் ஒரு சிறிய தொகுப்பு என்று பாபாஜியின் புத்தகத்திலிருந்து கிடைத்தது. அதற்கு நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் மழமை போல பாபாஜியின் தெய்வ குரலிலிருந்து கிடைக்கப்பெற்ற அருள்மொழிகளை நாங்கள் உள்வாங்கி அதற்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதன்படி பாபாஜியின் விருப்பத்தை நிறைவேற்றி நாங்கள் அடைந்த பலன்களை பெற வேண்டும். எனவே இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட முக்கிய விடயத்தை மீண்டும் ஒரு முறை மீண்டும் சுருக்கமாக பார்ப்போமானால், ஏவானந்தரின் சிறப்பு பற்றிய சிறந்த விளக்கம் அதனுடைய முக்கியத்துவம் தெளிவாக கூறப்பட்டது. அடுத்து கிரியா பாபாஜியின் அமுத குழுவில் சேர்ந்ததன் சிறப்புகளும் சிறப்பாக விளக்கப்பட்டது. கிரியா இயக்கத்தின் முக்கிய நாளின் சிறப்பு பற்றிய விளக்கம் அது மிகவும் முக்கியமான விஷயம் என்றபடியால் அந்த இயக்கத்தின் முக்கிய நாள்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதற்குரிய விளக்கம் அடுத்து லாகிரி மாதாஜிகள் மீண்டும் புத்துணர்ச்சி பற்றிய சிறந்த விளக்கம். அடுத்து துத்தீஸ்வரர் ஆற்றிய சிறப்புகள் பற்றிய விளக்கம். அடுத்து யோகானந்தர் கிரியா யோகத்திற்கு ஆற்றிய செயற்பாடுகள் விளக்கம். கிரியாத்திற்கு தூதுவராக செயற்பட்டமை. உலகம் எல்லாம் கிரியா யோக கிளைகள் நிறுவியவை பற்றிய விளக்கம். எவ்வாறு உலகத்தில் கிரியா யோகங்கள் நிலவிய என்பது மிகவும் சிறப்பாக தெய்வ குரல் கூறியதை கேட்டோம். அதனுடைய விளக்கம் 1936 மார்ச் மாதம் 81வது வயதில் முத்தேசியார் மறைந்த பற்றிய சுருக்கமான விளக்கம். யோகானந்தரின் கிரியா மார்க்கத்தை பரப்பிய பற்றிய விளக்கம். எனவே கிரியா யோக வரலாற்றில் முக்கியமாக எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயத்தை மனதில் பதியக்கூடியமாறு எளிதாக இன்றைய சத்சங்கத்தில் கிடைக்கப்பெற்றதிலிருந்து எல்லா கிரியாசாரனும் கிரியா கதயோகத்தின் சரிதியை சிறப்பாக மற்றவர்களுக்கு சுருக்கமாக கிடைக்கக்கூடிய வழியில் இன்றைய சத்சங்கம் அமைந்ததை என்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் எல்லா கிரியாசாரர்களும் எல்லோருக்கும் எந்த நேரத்திலும் கிரியா யோகத்தினுடைய சரிதைகளை சுருக்கமாக சொல்லக்கூடிய அளவு மனத்தில் தெளிவு கிடைக்க பெற்றது. எங்கள் கிரியா பாபாஜிக்கும் அதை ஆற்றிய உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
நன்றி இறைவனையா, எல்லா நன்றிகளும் பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை இன்று காலை நடத்துவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் பாபாஜியால இந்த கிரியா யோகத்துக்கு குடையாக கொடுக்க நினைச்ச ஒரு ஒரு யோகியினுடைய சிறப்பு வார்த்தைகளை நம் செவி வழியா கேட்க கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இது ஒரு எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்கன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். படித்தவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு அது ஞாபகத்துக்கு வரும் என்றுபோதும் அதுவும் கம்மியா இருக்கும். அதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்காக பாபாஜி இன்றைக்கு இந்த சத்சங்கம் மூலியமா பாபாஜி எப்படி லாதிரி மகாசாவை ஆட்கொண்டாரு, அதுக்கு பிறகு லாதிரி மகாசா மூலியமா விக்னேஸ்வரர் எப்படி ஆட்கொண்டாரு, அப்ப விக்னேஸ்வரர் மூலியமா யோகானந்தரை எப்படி ஆட்கொண்டார் பாபாஜி என்ற ஒரு விஷயத்த நல்ல அழகாக தெளிவாக நமக்கு புரிகிற அளவுக்கு இந்த சத்சங்கம் அவருடைய வரலாறுகளை நமக்கு திருப்பி காட்டிருக்கார். ஏன் இதெல்லாம் நமக்கு காட்டுறாருன்னா, நான் இருக்கிறேன், என் கூட நீங்களும் இருக்கிறீங்க, உங்க கூட நானும் இருக்கிறேன் என்ற ஒரு நினைவுபடுத்துறதுக்காக பாபாஜி இப்படிலாம் ஒரு நிகழ்வுகளை நடத்துறாரு என்ற ஒரு உணர்வை நமக்கு தூண்டுறார் என்ற வகையில தேங்க்ஸ், நன்றி. அத நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டுட்டு போறோம்ன்றத இந்த வரலாறுகளை பார்த்து, நம்மளுடைய சாதனைகளை பெருக்கி, நம்மளுடைய தொண்டுகளை பெருக்கி, சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து பாபாஜியுடைய பாதத்துல சர்பரசிப்பமாக என்ற கேட்டுக்கிட்டு இந்த சத்சங்கத்தை வைத்த எனக்கு பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
நன்றி, நன்றி பாபாஜிக்கு. பாத்தி சார், மிகவும் அருமையாக அதை உணர்வு பூர்வமாக நூற்றர் செய்தீர்கள். இறைவன் ஐயாவும் மிகவும் அருமையாக அதை செய்து கொடுத்தார். அதற்கு மேலாகவும் நீங்கள் அதை விரைவாக அந்த தொகுப்பின் பின் நீங்களும் தொகுத்து கொடுத்தீர்கள். மிகவும் அருமை, உணர்வு நிலை என்பது மிகவும் முக்கியம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இன்றையான அதிகாலை சத்சங்கத்திற்கு ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.